ஹரநமஃ பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ சத்குரு ஸ்வாமினஹ ஜெய். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி உதான்வகம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. நவராத்திரி அப்படிங்கிறதான ஒரு உற்சவம் நம்ம சனாதன தர்மத்தில் மிகவும் முக்கியமான உற்சவமாக. சாதாரணமாகவே நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே மூணு நவராத்திரிகள் நமக்கு ஞாபகம் வரும். மகர்ஷிகளாக சொல்லப்பட்டதானது இந்த மூணு நவராத்திரி. முதல்ல வருஷத்தில் அனுஷ்டிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் சித்திர மாதத்தில் வரக்கூடியதான நவராத்திரி. சுக்ல பிரதமிலிருந்து ஆரம்பித்து ஸ்ரீராம நவமி வரியந்தம் அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள். அது முதல் நவராத்திரி. அதுக்கடுத்ததாக விநாயக நவராத்திரி அப்படிங்கிறதும் புராண புரோக்தமானது. அதுவும் விநாயக சதுர்த்திக்கு அங்கமாக 9 நாள் அனுஷ்டானம் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்ததாக தான் சரண்நவராத்திரி அப்படிங்க அம்பாளை ஆராதனம் பண்ணக்கூடியதான ஒரு நவராத்திரி அப்படிங்கிறது நமக்கு மகரிஷிகள் புராணத்திலையும் ஸ்மிருதியிலையும் நிறைய எழுதி வச்சிருக்கா. ஏன் தசராத்திரி அப்படின்னு சொல்லலாமே, இல்லை குறைச்சி அஷ்டராத்திரி அப்படின்லாம் சொல்லலாமே அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வரும் நமக்கு. நவ சங்கியை அப்படிங்கிறது மிகவும் உத்தமமான சங்கியை. நமக்கு எப்பொழுதுமே அத்வைதத்தில் இருக்கக்கூடியவா நம்ம. 9வது சங்கியை தாண்டியாச்சுனாலே இரட்ட படியான சங்கியைகள் ஏற்பட்டுடுங்கிறதுனால 9ங்கிறது ரொம்ப பூர்ணமான ஒரு சங்கியாக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் 9 அப்படிங்கிறத வச்சுருக்கோம். ஏன் ராத்திரி சப்தம் பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி ஏற்படும். நமக்கு நவ அன்னிகம்னு சொல்லலாமே, இல்லை அதுவா நவாகம் அப்படிங்கிறதான் சொல்லலாமே. ஏன் நவ ராத்திரி, ராத்திரி சப்த பிரயோகம் ஏன் பண்ணணும், பகல் சப்தம் ஏன் பண்ணக்கூடாது இந்த நவராத்திரி அப்படிங்கிற விஷயத்தில் அப்படிங்கிற சந்தேகத்துக்கும் பெரியவாலாம் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டால், இந்த நவராத்திரியில் கூட நம்ம பூஜை பண்ணுறதோ உபாசனை பண்ணுறதோ எல்லாமே பகல் காலத்தில் தான், தவிர ராத்திரி சிவராத்திரி மாதிரி ராத்திரி வேலையில் பண்ணக்கூடியது எதுவுமே கிடையாது. இந்த நவராத்திரியில் எல்லாமே பகலில் தான் பண்ணுறோம். ஆனால் ராத்திரி அப்படிங்கிற சப்தத்துக்கு எதுக்காக அர்த்தம் பண்ணியிருக்கா நவராத்திரின்னு வச்சுருக்கான்னு கேட்டால், ராத்திரி அப்படின்னாலே தமிழில் இரவு அப்படிங்கிறது அர்த்தம். இரவு அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு இருள் சூழ்ந்ததான ஒரு சமயத்துக்கு இரவு அப்படிங்கிறது சொல்கிறோம். நமக்கு அந்த இரவிலிருந்து தான் பயம் அப்படிங்கிறது ஏற்படுறது நமக்கு அந்த ராத்திரி அப்படிங்கிறது. அப்போது அந்த சூன்யமாக இருளாக இருக்கக்கூடியதுக்கு ராத்திரின்னு பேர் வைக்கிறதுனால்தான் அஜ்ஞானம்னு ராத்திரிக்கு அஜ்ஞான அவஸ்தையும் கூட சொல்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அப்போது அந்த பேர்பட்ட கோரமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது ராத்திரி இருள் சூழ்ந்துட்டு இருக்கும்பொழுது தான் நமக்கு பயம் வரும் அப்படிங்கிறதும் சொன்னேன். ஒன்றுமே இல்லாத விஷயத்தை இன்னொன்றாக காண்பிக்கக்கூடியதும் இருளுக்காக ஒரு சுவாவம் உண்டு. இருளுக்கு அதாவது இரவுக்கு ஒரு சுவாவம் உண்டு. ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு சின்ன நூல் தொங்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை பார்த்து அந்த கயரை பார்த்து பாம்புன்னு நினச்சின்னு பயப்படுவோம். அப்போது இதெல்லாம் எதனால் ஏற்படுறதுன்னு கேட்டால், நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் என்கிற இரவுனால் ஏற்படக்கூடியது தான் இந்த பயம் எல்லாம் இதெல்லாம். இந்த பயத்தை நிவிருத்தி பண்ணுறதுக்கு அம்பாளை போய் ஆராதனம் பண்ணினாதான் இந்த அஜ்ஞான அவஸ்தையிலிருந்து வெளிப்பட்டு நம்ம ஞான திசையில் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ராத்திரி சப்த பிரயோகப்படுத்தியிருக்கா பெரியவாயிங்க. நவராத்திரி அப்படின்னு இதற்கு பேர், பேர்பட்டதான நவராத்திரி. இன்னொரு விஷயம், நம்மளுடைய கால நிர்ணயம் அப்படிங்கக்கூடியதான மகர்ஷிகள் பண்ணினத்தில் தினசரி ஒவ்வொரு நாளும் கார்த்தால ஒரு 4 மணிலிருந்து 5.5 மணி பரியந்தம் பிராம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பிராம்ம முகூர்த்தத்தில் எல்லாரும் எழுந்துக்கணும். அனைவரும் பட்சிகள்லாம் பிராம்ம முகூர்த்தத்தில் எழுந்துண்டு அதது அதனுடைய காரியத்துக்கு புறப்படுறதுங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துட்டுருக்கோம். மனிதர்களும் கூட கார்த்தால் அந்த பிராம்ம முகூர்த்தத்தில் எழுந்துண்டு எந்த காரியம் பண்ணினாலும் அது சபலமாக சித்திக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதனால்தான் பிராம்ம முகூர்த்தம்னு பேர். அது பகவானை ஈஸ்வரனை நம்ம ஆராதனம் பண்ணக்கூடியதுக்கு யோக்கியமான சமயத்துக்கு தான் பிராம்ம முகூர்த்தம்னு பெயர். ஏன்னா ராத்திரியில் எல்லா வேலைகளும் பண்ணி முடித்து நம்ம எல்லா இந்திரியங்களும் மனசும் உள்பட எல்லாம் அமைதியாக ஒரு இடத்துல அடங்கி கார்த்தால் எழுந்த உடனேயே அதையெல்லாம் வெளியில் திருப்பியும் பழைய அஞ்ஞான விஷயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அதை வெளிப்படுத்தும் பொழுதே பகவானிடத்தில் நம்ம மனசை வந்து வெளிப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அன்றைய நாள் முழுக்க கூட நமக்கு அஞ்ஞான விஷயத்தில் ரொம்பவும் ஈடுபடுத்தாமல் சத்விஷயத்திலேயே பிரவர்த்திக்கும்படி செய்யறதுக்காக தான் பிராம்ம முகூர்த்தத்தில் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் பரமஜானிகள் பெரியவா எல்லாரும் இன்றைக்கும் நிறைய பேர் பண்ணிட்டுருக்கா. அதனால்தான் ஒரு ஒத்தவன் ரொம்ப நல்லவன், அவன் சிஷ்டாச்சாரம் உடையவன் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டிலேயோ தமிழ்லேயோ எங்கேயுமே ஒரு சிஷ்டன் அப்படிங்கிறதுக்கு முதல் சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் தினசரி விடையிற்காலையில் அவன் எழுந்துக்கிறானா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அனுஷ்டானம் அதெல்லாம் ரெண்டாவது தான். அனுஷ்டானம் ரொம்பவே ஸ்ரத்தையாக பண்ணிட்டு காலத்தில் 8 மணிக்கு தூக்கத்துலேருந்து எழுந்து அனுஷ்டானம் பண்ணிக்கிறதை காட்டிலும் அவன் வந்து விடியற்காலையில் எழுந்துண்டு பிராம்ம முகூர்த்தத்தில் எழுந்துண்டு தெய்வ ஆராதனம் பண்ணி லகுவான சந்தியாவனம் பண்ணுறதே பெரிய சிரேஷ்டம் அப்படிங்கிறதுலாம் பெரியவா நமக்கு சொல்லியிருக்கான். இந்த ரீதியாக பார்த்தா பிராம்ம முகூர்த்தம் எப்படி ஒவ்வொரு நாளிலையும் ரொம்ப விசேஷமானதோ அதை மாதிரி இந்த நவராத்திரி அப்படிங்கிறது ஒரு வருஷ காலத்தில் பிராம்ம முகூர்த்தமாக விதிக்கப்பட்டிருக்கு மகர்ஷிகளால் சாஸ்திரத்தில். அதனால் இந்த 9 நாளும் என்ன பண்ணுவான்னு கேட்டால் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு, ஏன்னா பிராம்ம முகூர்த்தத்தில் யாரும் போய் எந்த வேலையும் பண்ண மாட்டாலியா, தினசரி கார்த்தால் எல்லாரும் தியானம் பண்ணுற மாதிரி மாதிரி ஒரு வருட காலத்திற்கு இது வந்து பிராம்ம முகூர்த்தமாக இந்த 9 நாள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம்னா இந்த 9 நாளும் லௌகீக வேலைகள் எல்லாத்தையும் விட்டு ஆற்றுல அம்பாள்கிட்டயே உட்காந்து அம்பாள் பூஜை, அம்பாள் தியானம், அம்பாள் பற்றின ஸ்லோகங்கள், அம்பாள் பற்றின பாடல்கள் இதெல்லாமே இதுலேயே எப்பொழுதுமே மக்னமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நவராத்திரியோட விசேஷம். இன்னொரு பெரிய விஷயம் பெரியவாலாம் சொல்லுவா என்னன்னு கேட்டால், இந்த வசந்த நவராத்திரியும் இந்த சரண் நவராத்திரியும் யமனுடைய 2 பற்கள் அப்படிங்கிறது கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு. யமதம்ஷ்ட்ரகௌ தாவபூ யமதம்ஷ்ட்ரகௌ வசந்த சாரதா ராத்திரௌ அப்படிங்கிறது ஒரு புஸ்தகத்தில் நான் படிச்சிருக்கேன், கேள்வியும் பட்டிருக்கேன் பெரியவாளால் சொல்லப்பட்டு. அப்போது இந்த 2 நவராத்திர காலமும் யமனுக்கு பல்லு அடிக்கடி அடிச்சுட்டுருக்குமா. தம்ஷ்ட்ரங்கள்னா பற்கள்னு ஒன்று உண்டு, ஆயுதம் கூட வச்சுக்கலாம். அப்போ என்னன்னு கேட்டால் பிராணி ஹிம்சை நடக்கக்கூடியதான சமயம், யமதர்மராஜா வேட்டையாடுறதுக்கு கிளம்புற சமயம்தான் வசந்த காலத்தில். வசந்த ருத்துவில் வரக்கூடிய ஒரு நவராத்திரியும் சரத்காலத்தில் வரக்கூடிய நவராத்திரிக்கும் வரக்கூடியதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், யமன் அதாவது சரண் நவராத்திரிங்கிறது யமதர்மராஜா வேட்டையாடுவதற்காக கிளம்புற சமயம் அப்படிங்கிறத பாவத்தை நம்மளை புரிஞ்சுண்டோம்னா, அப்போது யமனிடமிருந்து பயந்து யமனிடமிருந்து நம்ம வந்து நம்மளை ரட்சிச்சுக்கணும் அப்படின்னா அம்பாளை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அம்பாளை உபாசனம் பண்ணுறோம். ஒரு விஷயம் ஞாபகம் வருது, மிருத்யுஞ்சயன் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு பெயர். இந்த மிருத்யுஞ்சய நாமம் மார்க்கண்டேயரை காப்பாற்றுற சமயத்தில் வந்ததுங்கிறது இதிகாச புராண கதைகள்லாம் நமக்கு தெரியும். எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு கேட்டால், இடது காலால் மிருத்யுவை உதச்சி ஜெயிச்சார் அப்படிங்கிறது நமக்கு புராணங்கள் சொல்கிறது. அதில் இடது கால் யாருன்னு கேட்டால் அம்பாள். ஏன்னா பரமேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறதுனால தன்னுடைய இடது பாகம் அம்பாளுக்காக கொடுத்திருக்கார். அந்த இடது காலால் தான் உதைத்தார் அப்படிங்கிறது நமக்கு புராணங்கள்லாம் சொல்கிறது. நமக்கு அப்போது ஒரு கேள்வி வரும், மிருத்திய ஜெயிக்கணும்னா ஏன் பரமேஸ்வரனை ஆராதிக்காமல் ஏன் அம்பாளை ஆராதிக்கணும்னு நமக்கு தெரியறதுக்கு காரணம், பரமேஸ்வரன் தன் காலால் மிருத்தியை ஜெயிக்கலையாம். அப்போ கூட பரமேஸ்வரியான அம்பாளுடைய திரு பதாங்களை வச்சு உதைச்சு ஜெயிச்சிருக்கார் பரமேஸ்வரன். அதனால் யமனிடமிருந்து நமக்கு ரட்சணம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அம்பாளை தான் ஆராதிக்கணுமே தவிர அம்பாள் தான் நமக்கு கதி. அப்புறம் பரமேஸ்வரன் சிவன் அப்படிங்கிற நாமங்கள்லாமே ஒரு ஆனந்த நிலையில் எந்த விதமான அசைவு இல்லாமல் அசைவற்றதாக ஏகாந்த நிலையத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஏகபாவத்தில் இருக்கக்கூடியதான் ஆத்மநிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் சிவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், எப்பொழுதுமே அசைவோடு இருக்கக்கூடியவள் தான் சக்தி. அதனால்தான் பகவான் தான் ஒரு சிருஷ்டியோ ஸ்திதியோ சம்ஹாரமோ பண்ணுறதா இருக்குங்கிற பட்சத்தில் சக்தி மாயாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய சக்தியை ஆசிரயிச்சு தான் பகவான் சிருஷ்டியோ ரக்ஷணமோ சம்ஹாரமோ பண்ணுறான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு புராணத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது, தெரியறது நமக்கு. இப்போது அந்த சக்திங்கிறவள் அசைஞ்சுண்டே இருக்கக்கூடியதான ஒரு பொருள் சிவன் அப்படிங்கிறது. அப்படியே ஞானஸ்வரூபமாக எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் இருக்கக்கூடியதாக ஒரு வஸ்து தான் சிவன் அப்படிங்கிறது பெயர். இப்போது நமக்கு வந்து ஒரு சுகமோ துக்க நிவர்த்தியோ இவைகள்லாம் வேணும்னால் அம்பாளை தான் ஆசிரயிக்கணுமே தவிர பரமேஸ்வரன் எப்படி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், அவர் அனுகிரகம் பண்ணலை. அவர் ஒரு மாயாசக்தி அம்பாளை ஆதரிச்சு அவளுடைய ஆதாரமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாளே தவிர, பரமேஸ்வரன் அவர் எப்பொழுதும் தியானத்தில் ஏகீபாவமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிவாலாம் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். அதனால் இந்த அம்பாளை ஆராதனம் பண்ணுறதுனால நமக்கு சகலக்ஷேமமும் உண்டாகும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை வச்சுருந்தான் இந்த சரண் நவராத்திரி அப்படிங்கிறக்கூடியதான ஒரு புண்ணிய மகோத்சவத்தை நம்ம அனுஷ்டிச்சுருக்கோம். அதை 9 நாளில் 3 பிரித்து முதல் 3 நாட்கள் சக்தியை தரக்கூடிய சர்வசக்தி ஸ்வரூபிணியான துர்கையும், நடுவில் உள்ள 3 நாட்களிலும் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய மகாலட்சுமியையும், பின் பாகத்தில் இருக்கக்கூடிய 3 நாட்களில் சகல ஞானத்தையும் தரக்கூடிய சரஸ்வதியையும் ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறதான மகர்ஷிகளுடையதான ஒரு விதி. மகர்ஷிகள் அப்படி விதிச்சிருக்கா, ஏன்னா ஒரு மனுஷனால் இந்த 3 ஏதாவது ஒன்று இல்லாட்டாலும் அவன் ஒரு கை போன மாதிரி தான். அவனுக்கு 3 இருக்கணும், அப்போ தான் பரிபூர்ணத்தை அடைய முடியும். ஞானத்தை சம்பாதிக்கணும்னா உடம்புல சக்தி இல்லைன்னா ஞானம் சித்திக்காது. அதை மாதிரி ஐஸ்வர்யவானாக இருக்கணும்னாலும் சக்தி இல்லாட்ட ஐஸ்வர்யம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் மகாலட்சுமியாக இருக்கட்டும் சரஸ்வதியாக இருக்கட்டும், இவா 2 பேரும் நம்ம இடத்துல எப்பொழுதுமே இருக்கணும்னா துர்கையுடைய அனுகிரகம் சக்தி நம்ம உடம்பில் இருந்தால் தான் அவா 2 பேர் பண்ணக்கூடியதான அனுகிரகத்தை தாங்கிற சக்தி உடம்பில் நமக்கு இருக்குங்கிறதுனால தான் இவா 3 பேரையும் ஒன்றாக சேர்த்து வச்சு ஒரு கலசத்தில் வச்சு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும்னு மகர்ஷிகள் நமக்கு விதிச்சிருக்கா. மேலும் உலகத்தில் சிருஷ்டி அப்படிங்கிறது பிரம்மதேவன் பண்ணுறார், மகாவிஷ்ணு வந்து ரக்ஷணம் பண்ணுறார், பரமேஸ்வரன் வந்து சம்ஹாரம் பண்ணுறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து புராண கதைகளில் நமக்கு தெரியுது. ஆனால் சாக்தம் அப்படிங்கறக்கூடிய சாஸ்திரத்தில் நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், 3 அம்பாளே பண்ணுறா அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. லலிதா சாஸ்திரநாமமே அதுக்கு உதாரணம். சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா அப்படிங்கிறது தினசரி நம்ம அனுஷ்டானம் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டுருக்கோம் அம்பாள். அப்போது லோகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு இருக்கும்பொழுது அம்பாளே பிரம்மாவாக இருந்துட்டு சிருஷ்டி பண்ணுறா. படைத்த உலகத்தை சம்ரட்சிக்கும் பொழுது மகாவிஷ்ணுவாக ரூபத்தை எடுத்துட்டு சம்ரட்சிச்சுட்டுருக்கா. முடிவில் பிரளய காலத்தில் இந்த உலகத்தை சர்வமும் சம்ஹாரம் பண்ணுறதுக்காக பரமேஸ்வரனாக ரூபத்தை தரித்து அவளே சம்ஹாரம் பண்ணுறாள் அப்படிங்கிறது நமக்கு சாக்தம் என்கிற சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகிறது. அதனாலேயே சர்வதேவதாஸ்வரூபிணியாக தான் அம்பாள் இருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம். துர்கா சப்தசதியில் கூட ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சொல்லக்கூடியதான கதைகளை பார்த்தோம்னா, முதல் பாகங்களில் துர்காவாக இருந்துண்டு, நடுபாகத்தில் மகாலட்சுமியாகவும் இருந்துண்டு, கடைசி பாகத்தில் சரஸ்வதியாகவும் இருந்துதான் மகிஷாசுர சும்ப நிஷும்பாதி சகல அறக்கர்களையும் வதம் பண்ணி லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது தெரியறதுங்கிறதுனால இந்த த்ரிமூர்த்தி ஸ்வரூபிணியான அம்பாளை நம்ம அனுஷ்டானம் பண்ண ஆராதனம் பண்ணக்கூடியதான இந்த சுப நாட்கள் தான் நவராத்திரி அப்படிங்கக்கூடியது. இந்த ஒம்பது நாளும் பலவிதமாக அனுஷ்டானத்துக்கு விதிகள் எழுதியிருக்கா மகர்ஷிகள். ஆனாலும் நமக்கு சுலபமான வழி நமக்கு என்னன்னு கேட்டால், ஒம்பது நாளும் அந்த நவாவரண பூஜைகளோ சக்கர பூஜைகள்லாம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாதவா, தினசரி அந்த துர்கா சப்தஸ்லோகம் அப்படிங்கக்கூடியதான சப்தஸ்லோகி அப்படிங்கக்கூடியதான ஞானினாமபி சேதாம்சின்னு ஆரம்பித்து கடைசி ஸ்லோகம் ஏழு ஸ்லோகங்கள் இருக்குது, சர்வாபாதா பிரசமனம் சொல்லக்கூடியதான இந்த ஏழு ஸ்லோகத்தையும் தினசரி ரெண்டு நிமிஷம் ஆகும். இதை சொல்லி யார் பூஜை பண்ணுறாளோ அவளுக்கும் சத்கதி உண்டு அப்படிங்கிறதெல்லாம் மகர்ஷிகளே நமக்கு காண்பித்த வழி. நமக்கு பேர்பட்டதான சுலபமான பூஜைகளும் இருக்குது, அதுவா மூணு அந்த ஒம்பது நாளும் கும்பம் வச்சு தினசரி சஹஸ்ரநாமங்கள்லாம் வாசித்து அம்பாளை அப்படியும் வழிபடுறதும் உண்டு. இப்படி பலவிதமான ரூட்டுகளை வழிகளை நமக்கு மகர்ஷிகள் காமிச்சு கொடுத்துருக்கா. இதில் நம்ம தட்சிணாத்திய சம்பிரதாயத்தில் ஒரு அழகு என்னன்னு கேட்டால், நான் முன்னாடி சொன்னேனே அம்பாள் தான் சர்வஸ்வரூபிணியாகவும் இருக்கா அப்படிங்கிறோமே, இதுக்கு எடுத்துக்காட்டாக கோலு அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொலு அப்படின்னா, அமாவாசை கழிஞ்சு பிரதமக்கு பிரதம வந்த உடனே என்ன பண்ணுவான்னு கேட்டால், அதில் வந்து ஒத்தப்படையில் தான், இரட்டாய் படையில் வைக்க மாட்டான், ஒன்று மூணு ஒரு படி மூணு படி அஞ்சு படி ஏழு படிங்கிற வரிசையில் வச்சு அவாவாளுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி படியை வச்சு அந்த மேல் படியில் கும்பத்தை அம்பாளை வச்சுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களையும் ஒரு பொம்மையாக கொண்டு அந்த ஒம்பது நாளும் வச்சு, சில பேர் தசமி கழிஞ்சம் அதை எடுத்துருவா, சில பேர் பௌர்ணமி பரியந்தம் அந்த குலுவை வச்சுட்டு யதாஸ்தானம் பண்ணுறதும் சம்பிரதாயங்கள் உண்டு. அதோடைய தாத்பரியம் என்ன, கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அசைவுள்ள பொருளும் சரி அசைவற்ற பொருளும் சரி எல்லாம் அம்பாளாக தான் இருக்குது. ஒரு சின்ன நம்ம ஒரு சாதாரணமான ஒரு கல் எடுத்து ரோட்டில் கிடைக்கிற கல்லை எடுத்து கூட நம்ம வச்சா கூட அந்த கல் கூட அம்பாள் ஸ்வரூபம்ங்கிற தியானம் வந்துடுத்துனா, அந்த அத்வைதம் என்கிற பாவம் வந்துடுத்துனா, நமக்கு அஜ்ஞானங்கள்லாம் நிவர்த்தியாயி த்விதீயாத்வை பயம் பவதி அப்படிங்கிறதெல்லாம் வேதாந்த சாஸ்திரம் சொல்கிறது. இரண்டாவது பொருள் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு பயம் அப்படிங்கிறத ஏற்படுறது. இரண்டாவது ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பயம் இல்லைங்கிறதுனால, அப்போது சர்வமும் அம்பாள், நானும் அம்பாள், நானும் சொல்லும்பொழுது தான் அந்த அகங்காரம் வரும்பொழுது தான் நீ அப்படிங்கிறத இரண்டாவது பொருள் நமக்கு மனசுக்கு வருது. அப்போது அவனை பார்த்து நமக்கு பயம், என்னோடதெல்லாம் அவனோடுதாக ஆயிடுமோ அப்படிங்கிற அகங்காரம் மமக்காராதிகள்லாம் வரதுனால்தான் பயம் ஏற்படுறது. அப்போது எல்லாமே நானும் சரி அவனும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவ சிருஷ்டிகளுமே அம்பாள் ஸ்வரூபம் அப்படிங்கிறத பாவம் மனசில் நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம்னா பயம் இருக்காது. பயம் இல்லைன்னா அஞ்ஞானம் போயிடும், அஜ்ஞானம் இல்லைன்னா ஞானஸ்வரூபமாக அம்பாளுடைய சரணத்தை அடைவோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த நவராத்திரி உற்சவத்தை கொண்டாடுறோம். அதுக்காக தான் இந்த கொலு அப்படிங்கிற தாத்பரியம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கொலுங்கிற சம்பிரதாயத்தை கூட அம்பாளாக பாவித்து பண்ணணும். சம்பிரதாயமாக இருந்தாலும் கூட சாஸ்திர சம்பிரதாயமாக நம்ம எடுத்துக்கணும். சில பேர் ஆற்றுல சம்பிரதாயத்தில் கொலு இருக்காது. அப்போது நம்மாத்துக்கு ஒரு குழந்தை கல்யாணமாகி மாட்டு பொண்ணாக வரா, அவாத்தில் ஒரு சம்பிரதாயம் இருக்குங்கிற பட்சத்தில் அதை அவாத்திலிருந்து சம்பிரதாயமாக எடுத்துன்னு குலு நம்பாத்திலையும் வச்சு அலங்காரப்படுத்தலாம். எல்லாமே அம்பாளை ஆராதனம் பண்ணுறதுங்கிறத தாத்பரியமே தவிர, நானும் பண்ணுவேங்கிற கர்வத்தில் பண்ணக்கூடியது கிடையாது. இது எல்லாமே அம்பாளுக்கு அர்ப்பணமாக பண்ணணுமே தவிர, அதனால் குலு அப்படிங்கிறதும் அம்பாளுக்கு மிகவும் பிடித்ததான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் காட்டிலும் சிகர வச்ச மாதிரி நவராத்திரியில் நம்ம எல்லாம் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், கன்னியா பூஜை சுபாசினி பூஜை அம்பாளுக்கு மிகவும் சிறந்ததான பிடித்ததான ஒரு விஷயம் எனக்கு தோணித்து. சுவாசினி அர்ச்சன பிரீதாயி நமஹா அப்படிங்கிறதெல்லாம் லலிதா சாஸ்திரநாமத்தில் சுவாசினி வந்திருக்கு. கன்னியா பூஜை அப்படிங்கிறத லலிதா சாஸ்திரம் என் கண்ணில் படலை, ஆனால் இருக்குது. கன்னியா பூஜைகள்லாம் விதிக்கிற மாதிரி அம்பாளுடையதான நாமாவளிகளில் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த கன்னியாவை கண்டாலும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமேங்கிறத வச்சு பார்த்தா, இந்த நவராத்திரி வரதே கன்னியா மாதத்தில் வருது. கன்னியா மாசே அப்படிங்கிறது தான் நம்ம சங்கல்பத்தில் பண்ணிக்கிறோம். அப்போது இந்த 12 மாதத்தில் கன்னியா மாதம் அம்பாளுக்கு ரொம்பவும் பிடித்ததான மாதம் அப்படிங்கிறது தோன்றுறது எனக்கு. அதனால் எல்லாரும் ஆற்றுல ஒரு 2 கன்னியகா குழந்தைகளுக்கும் சரி, அதுவா 2 சுமங்கலிகளை பூஜை பண்ணி அம்பாளாக தியானம் பண்ணி அவளுக்கு அர்ச்சனம் பண்ணி அவளுக்கு ஒரு புடவையோ நம்மளால் முடிஞ்சது மங்கள திரவியங்கள், மஞ்சள் பாக்கு குங்குமங்கள் அதை மாதிரி புடவைகள் வளையல்கள் இதெல்லாம் தலைக்கு போடுற ஜட்டைக்கு போட்டுக்கக்கூடியதான வஸ்துக்கள் பூக்கள் அதே மாதிரி காலில் நலங்கிட்டு அவளுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டு அவள் கையிலிருந்து ஒரு அக்ஷதையை வாங்கிட்டோம்னா நம்மளுடைய சௌமங்கல்யம் அபிவிருத்தி ஆகும். ஸ்பெஷலி புருஷாளுக்குங்கிற பூஜை கிடையாது நவராத்திரிங்கிறது. சில பூஜைகள்லாம் கேவலம் புருஷாளுக்குன்னு இருக்குது, சில இப்போ வரலட்சுமி விரதம் முதலியவைகள்லாம் ஸ்திரீகளுக்குன்னு இருக்குது. ஆனால் நவராத்திரிங்கிறது ஒரு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து கழவன் பரியந்தம் அத்தனை பேரும் ஆராதனம் பண்ணக்கூடியதான ஒரு பூஜை தான் நவராத்திரிங்கிறது. இருக்கிறதுனால அனைவரும் பூஜை பண்ணக்கூடியது தான் இந்த நவராத்திரி உற்சவம். அதனால் இந்த நவராத்திரியை எல்லாரும் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயம். அதில் முதல் 6 நாள் ஆனதுக்கு அப்புறம் 7வது நாள் சரஸ்வதி ஆவாகனம். முன்னாடியே சொன்னேன் இல்லையா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிறது மூன்றாக பிரித்தது தான் இந்த நவராத்திரி அப்படிங்கிறது. 9 3 பிரிக்கக்கூடியது. அதில் கடைசியான பாகமான 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அந்த 3 நாட்கள் நம்ம படிக்க வேண்டிய அத்தனை புஸ்தகத்தையும், மேலும் நம்மளுடைய புஸ்தகம் மாத்திரம் கிடையாது, நீங்கள் வந்து வாத்தியங்கள்லாம் வீணை வாசிக்கிறேள் அதுவா மிருதங்கங்கள்லாம் வாசிக்கிறேள்னா கூட, ஏன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே சரஸ்வதிக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அது அத்தனை பொருளையும் ஒரே ஒரு பலகா போட்டு அதில் ஒரு துணி ஒரு பட்டு வஸ்திரத்தை விரித்து அதில் சகல புஸ்தகத்தையும் வச்சு நம்ம அம்பாள் அத்தனை அந்த புஸ்தக மண்டலம் அப்படின்னு தான் சொல்லி ஆவாகனம் பண்ணுவோம் சரஸ்வதி பூஜை பொழுது. அஸ்மின் புஸ்தக மண்டலே அப்படின்னு சொல்லுவாள் வாத்தியார். அந்த புஸ்தக மண்டலத்தில் சரஸ்வதி 3 நாட்கள் அம்பாளை ஆவாகனம் பண்ணி அந்த 3 நாட்கள் நம்ம மௌனமாக இருக்கணும்னு மகர்ஷிகள் சொல்லியிருக்கா. ஏன்னா எந்த படிப்பு சம்மந்தப்பட்டதோ எந்த உத்தியோக சம்பந்தப்பட்டதோ ஞான விஷயமான எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சர்வத்தையும் நம்ம படித்தது படிக்காதது எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட நம்ம அர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அர்ப்பணம் பண்ணினத்தினால அம்பாள் அந்த சுரூபிணியாக இருந்துட்டு இப்போது அம்பாள் அந்த புஸ்தக மண்டலத்தில் உட்காண்டிருக்கா. அந்த சமயத்தில் திருப்பியும் நம்ம புது பாடமோ பழைய பாடமோ அதெல்லாம் படிக்காமல் ஸ்தோத்திரங்கள் நமக்கு தெரிஞ்சது முக்கியமாக புஸ்தகத்தையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அந்த 3 நாட்கள் எந்த புஸ்தகத்தையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள் பெரியவா. அதனால் நமக்கு எதெல்லாம் நமக்கு பைஹாட்டாக இருக்கோ நெற்றுவாக இருக்கோ அந்த மாதிரி விசேஷ ஸ்தோத்திரங்கள் சொல்லி அம்பாளை தியானம் பண்ணிண்டு அம்பாள் உத்தேசித்ததான ஸ்லோகங்கள் அம்பாள் மேலே இருக்கக்கூடியதான அர்ச்சனைகள் இதெல்லாம் பண்ணிண்டு 3 நாட்கள் நம்ம மௌனத்தை தரித்தோம்னா அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு வரும் அப்படிங்கிறதுக்கனால தான் அந்த 3 நாட்கள் சரஸ்வதி ஆவாகனம் பண்ணி அதில் 3வது நாள் அதுவா நவமி அப்படிங்கிற 9வது நாள் நவராத்திரி முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து 9வது நாள் நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை பண்ணணும். 7வது நாள் சரஸ்வதி ஆவாகனம், 9வது நாள் சரஸ்வதி பூஜை. அந்த 3 நாட்களும் எந்த பாடமும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது சொன்னேன். அந்த சரஸ்வதி பூஜையை பண்ணிவிட்டு அம்பாளுடைய பிரசாதத்தை எடுத்துண்டு அன்னைக்கும் மௌனமாக இருந்து மறாநாள் விஜயதசமி அப்படிங்கக்கூடியதான 10வது நாள் அன்னைக்கு சரஸ்வதி மண்டலத்திலிருந்து அந்த புஸ்தகத்தை எல்லாத்தையும் வாத்தியம் முதலிய ஞான சம்பந்தப்பட்டதான விஷயங்கள் அத்தனையும். இன்னொன்று விஷயம் நான் போன வருஷம் சொன்னேன், இந்த கம்ப்யூட்டரை கூட அந்த 3 நாட்கள் குங்குமம் இட்டு சரஸ்வதி, ஏன்னா கம்ப்யூட்டர் கூட இந்த காலத்துக்கு ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கிறதுனால அதுவும் சரஸ்வதி ரூபிணியாக இருக்கிறதுனால அந்த கம்ப்யூட்டருக்கு கூட சந்தன குங்கும மாலையை போட்டு அந்த 3 நாட்கள் அதையும் யூஸ் பண்ணாமல் நம்ம அம்பாளை தியானம் பண்ணிவிட்டு விஜயதசமி அன்னைக்கு கார்த்தால சரஸ்வதி யதாஸ்தானம் பண்ணி புஸ்தகத்தெல்லாம் எடுத்து அன்றன்றைக்கு நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கோமோ, ஏதாவது ஒரு புது புஸ்தகத்தை எடுத்து அன்றைக்கு படிக்க தொடங்கினோம்னா அது விஜயமாக முடியும் அப்படிங்கிறதுனால்தான் விஜயதசமின்னு அதுக்கு பேர். வெற்றியுடன் ஆரம்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால்தான் விஜயதசமி அப்படிங்கிற பேர். அதனால் இந்த நவராத்திரி உற்சவத்தை எல்லாரும் 9 நாளும் ஆராதிக்க முடியாவிடில், கடைசியான 3 நாட்கள் ஞான ரூபிணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு சம்பந்தப்பட்டதான அந்த 3 நாட்கள் ஆராதனம் பண்ணினாலும் கூட நமக்கு மகத்பலத்தை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த சரஸ்வதிக்கு சம்பந்தப்பட்ட 3 நாட்களாவது எல்லாரும் ஸ்ரத்தையாக அந்த சரஸ்வதி பூஜையை பண்ணிடலாம். அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஞானம் வரும். ஞானம் வந்தாச்சுனாலே எல்லா விதமான அனித்திய வஸ்துக்களும் நம்மளை விட்டு நீங்கி நமக்கு சகல சௌக்கியத்தையும் அம்பாளுடைய சாம்ராஜ்ய சாயுஜ்யமே நமக்கு தர சாரூபியத்தையே கொடுக்கக்கூடியதான அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறதுனால எல்லாரும் பக்தி ஸ்ரத்தையாக நவராத்திரியை கொண்டாடுங்கோ. எல்லாரும் இந்த 9 நாளும் ஸ்திரீகள் தலையில் எல்லாத்தையும் அவுத்து போட்டுக்காமல் தலையை நல்ல முடிஞ்சு கொண்டு தலையில் நிறைய புஷ்பங்களை வச்சுண்டு குங்குமத்தை நல்ல தரிச்சுண்டு சுமங்கலியாக இருக்கக்கூடியதுக்கு என்ன அக்ஷணங்கள்லாம் நம்ம பெரியவா நம்ம பாட்டிமார்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காளோ அந்த ரீதியாக இந்த 9 நாட்களாவது இருந்தால் கூட அம்பாள் பிரசன்னமாவா அப்படிங்கிறதுனால எல்லாரும் பக்தி ஸ்ரத்தையாக நவராத்திரியை கொண்டாடுங்கோன்னு சொல்லி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு அந்த துர்காலட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபிணியான ஜெகதம்பிக்கையை நான் பிரார்த்தனை பண்ணிண்டு, இப்போ அடுத்ததாக சரஸ்வதி பூஜை அப்படிங்கக்கூடியது நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். எல்லாரும் அந்த சரஸ்வதி பூஜையையும் பண்ணி நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனோ தத்வாரா அந்த பூஜையும் எல்லாரும் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளி பூர்த்தி பண்ணிக்கிறேன்.